السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي أنزل على عبده الكتاب ولم يجعل له عوجا قيما لينذر بأسا شديدا والصلاة والسلام على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هل أتى على الإنسان حين من الدهر لم يكن شيئا مذكورا إنا خلقنا الإنسان من نطفة أمشاج نبتليه فجعلناه سميعا بصيرا إنا هديناه السبيل إما شاكرا وإما كفورا صدق الله مولانا العظيم அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் சர்வ வல்லமை படைத்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா உடைய பெயர் நாமத்தினால் இந்த குதுபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். சர்வ புகழும் அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானதாக சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் தாபிஈன்கள் தபஈ தாபிஈன்கள் மற்றும் அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. புனிதமான இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹ்வுடைய வீட்டிலே அல்லாஹு தஆலாவுடைய நன்மையை எதிர்பார்த்து இஃத்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அங்கே பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே இருக்கின்ற கோடான கோடி படைப்புகளை படைத்திருப்பதன் முக்கியமான நோக்கம் மனிதன் அந்த படைப்பினங்களையெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்திற்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான். உலகத்தில் இருக்கின்ற எல்லா படைப்பினங்களும் மனிதனுக்காக படைக்கப்பட்டிருக்க மனிதன் மாத்திரம் அல்லாஹு தஆலாவுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே خلق لكم وسخر لكم உங்களுக்காக வேண்டித்தான் இவற்றையெல்லாம் படைத்திருக்கின்றான், இவற்றையெல்லாம் உங்களுக்காக வசப்படுத்தியும் தந்திருக்கிறான் என்று சொல்லுகிறான். அது வானமாக இருக்கலாம், பூமியாக இருக்கலாம், நெருப்பாக இருக்கலாம், இரும்பாக இருக்கலாம், வாயுக்களாக இருக்கலாம், சடப்பொருட்களாக இருக்கலாம், அவை அனைத்தும் மனிதனுக்காகவே படைக்கப்பட்டிருக்கின்றன. படைக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவன் பயன்படுத்துவதற்கு வசதியான முறையிலே கட்டுப்படுத்தியும் வசப்படுத்தியும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அல்லாஹு தஆலா தான் உங்களுக்கு அவற்றையெல்லாம் கட்டுப்படுத்தி வசப்படுத்தி தந்திருக்கிறான் என்று குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டுகிறான். மனிதன் இந்த உலகத்திலே கண்ணியமான சிருஷ்டி, படைப்பினங்களுக்கு மத்தியிலே மிகவும் சிரேஷ்டமானவன், கண்ணியமானவன். லக்கது கர்ரம் நா பனி ஆதம், இந்த உலகத்திலே மனிதனை நாங்கள் கௌரவப்படுத்தினோம், கண்ணியப்படுத்தினோம் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே உலகத்தில் இருக்கின்ற எந்த ஒரு படைப்பினத்தையும் மனிதன் வணங்கக்கூடாது, மனிதன் அல்லாஹு தஆலாவை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறான். உலகத்தில் இருக்கின்ற எல்லா படைப்பினங்களும் மனிதனுக்கு அப்பால் தான் இருக்கின்றன, மனிதனுக்கு கீழே தான் இருக்கின்றன. மனிதன் மிகவும் சிரேஷ்டமானவனாக எப்போது மாறுகிறான் என்றால், தான் இந்த உலகத்திலே படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை மிகச்சரியாக விளங்கிக் கொண்டு வாழுகின்ற பொழுது மாத்திரம்தான். அப்படி இல்லாமல் உலகத்திலே இருக்கின்ற ஏனைய படைப்பினங்களைப் போல அவனும் வாழ ஆரம்பிப்பானாக இருந்தால் அவனுக்கும் அந்த படைப்பினங்களுக்கும் இடையிலே எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. துரதிர்ஷ்டமாக கவலையான செய்தி என்னவென்றால், இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த மனிதன் தன்னுடைய உயர்ந்த அந்த லட்சியத்தையும் குறிக்கோளையும் மறந்தவனாக உலகத்தில் இருக்கின்ற மிருகங்களை போன்றும் ஏனைய சடப்பொருட்களை போன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இது அவன் செய்யக்கூடிய மகா பெரிய தவறாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காக வேண்டி மனிதனை உலகத்திலே படைத்திருப்பதாக குர்ஆனிலே சொல்கிறான், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா, நான் இந்த உலகத்திலே எனது பிரதிநிதியை படைக்கப் போகின்றேன் என்று மலக்குகளை பார்த்து அல்லாஹு தஆலா மனிதனை படைப்பதற்கு முன்னாலேயே சொல்லிவிட்டான். அல்லாஹ்வுடைய பிரதிநிதி கலீஃபா, இந்த உலகத்திலே யாருக்கும் அடிமை இல்லை, அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரம்தான் அடிமை. உலகத்திலே யாரையும் அவன் வணங்குவதில்லை, அல்லாஹு தஆலா சொன்ன பிரகாரம் மாத்திரம்தான் இந்த உலகத்திலே வாழுவது, அவனுடைய சட்டங்களை மாத்திரம்தான் இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்துவது. அப்படி இருந்தால்தான் அது ஹலீஃபா என்ற அந்த சொல்லினுடைய உண்மையான அர்த்தத்தை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ளலாம். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், வமா கலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுது, நான் இந்த ஜின்களையும் இந்த மனிதர்களையும் என்னை வணங்குவதற்காக அன்றி வேறு எதற்காக வேண்டியும் படைக்கவில்லை. எனவே அல்லாஹு தஆலாவை வணங்குவதுதான், அல்லாஹு தஆலாவுக்கு இபாதத்து செய்வதுதான் மனிதனுடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கிறது என்று அந்த குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லுகிறான். எனவே இந்த இரண்டு குர்ஆனுடைய வசனங்களையும் வைத்து பார்க்கின்ற பொழுது மனிதனுக்கு இரண்டு முக்கியமான லட்சியங்கள் இருப்பதாக நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். முதலாவது லட்சியம் அல்லாஹ்வுடைய கலீஃபாவாக இருப்பது, இரண்டாவது லட்சியம் அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரமே இபாதத்து செய்வது. கலீஃபாவாக வந்த மனிதன் இந்த உலகத்திலே தனது பணியை தனது பொறுப்பை மிகச் சரியாக செய்கின்றானாக இருந்தால் அவன் அல்லாஹு தஆலாவுக்கு மாத்திரமே வழிபடுகின்றான், இபாதத்து செய்கின்றான் என்பது பொருளாக இருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய மனதிலே கையை வைத்து கேட்டு பார்ப்போம், இப்படியான உயர்ந்த குறிக்கோள்களோடு தானா நாங்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொரு மனிதனும் சில கேள்விகளை தன்னிடத்திலே கேட்டு பார்த்துக் கொள்ள வேண்டும். அந்த கேள்விகளை கேட்பது மாத்திரமல்ல, அதற்கு சரியான பதில்களையும் அவன் தேடிக்கொள்ள வேண்டும். பதில்களை தேடினால் மாத்திரம் போதாது, அதன் அடிப்படையில் வாழ வேண்டும். இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே இருக்கின்ற ஒரு நாய்க்கும் ஒரு கழுதைக்கும் ஒரு புழுவுக்கும் ஒரு பூச்சிக்கும் அவனுக்கும் இடையில் வித்தியாசமே கிடையாது. அவன் கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும், நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன், எதற்காக வேண்டி வந்திருக்கிறேன், எங்கே போக இருக்கின்றேன். இந்த மூன்று கேள்விகளுக்கும் அவனுடைய வாழ்க்கையிலே பதில் தேவைப்படுகிறது. நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன், நான் அல்லாஹ்விடம் இருந்து வந்திருக்கிறேன். நான் எதற்காக வேண்டி வந்திருக்கிறேன், அல்லாஹு தஆலாவுடைய ஹிலாபத்தை அவனுடைய இபாதத்தை இந்த உலகத்திலே நிலைநாட்டுவதற்காக வேண்டி வந்திருக்கிறேன். நான் எங்கே போக இருக்கிறேன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்கள் நிச்சயமாக அல்லாஹு தஆலாவுக்கு சொந்தமானவர்கள், அவனை நோக்கியே நாங்கள் மீளவும் செல்ல இருக்கிறோம் என்று அந்த மூன்றாவது கேள்விக்கு அவன் பதிலை சொல்ல வேண்டும். அந்த பதிலின் அடிப்படையில் நடந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஏற்கனவே சொன்னது போன்ற சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியான கேள்விகளை நாங்கள் எந்த அளவு தூரம் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உள்ளத்திலே எடுத்து அதற்கான பதில்களை தேடி இருக்கிறோம். இன்று மனிதர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் லட்சியமற்றவர்களாக, குறிக்கோளற்றவர்களாக, நோக்கமற்றவர்களாக, எந்த விதமான மிஷனும் விஷனும் அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்தால் அவர்கள் பணத்தை வணங்குகிறார்கள், பதவியை வணங்குகிறார்கள், பெண்களை வணங்குகிறார்கள், தங்களுடைய சுயத்தை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்திலே அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கும் சாதாரண ஒரு மிருகத்துக்கும் இடையிலே எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. ஒரு மிருகத்தை நாங்கள் எடுத்து பார்ப்போம், அந்த மிருகத்துக்கு என்ன தேவை உலகத்திலே இருக்கிறது? ஒரு நாயை எடுத்துக்கொண்டால் அதற்கு ஆடை அணிய வேண்டுமே என்ற தேவை கிடையாது. அது கண்ட கண்ட இடங்களில் இருக்கின்ற அழுக்குகளையும் அது சாப்பிட்டுக் கொண்டிருக்கும். அது தெருவோரத்திலே இருந்து கொண்டு தன்னுடைய பாலியல் ஆசையை தீர்த்துக் கொண்டிருக்கும். அது மற்றவர்களோடு சண்டை பிடித்துக் கொண்டிருக்கும். தன்னுடைய இனத்தவர்களை காணுகின்ற பொழுதெல்லாம் அதற்கு ஆத்திரம் வரும், அது குறைக்கும்.
தன்னுடைய இனம்தானே என்றெல்லாம் அது பார்க்க மாட்டாது. இதுதான் ஒரு நாயுடைய வாழ்க்கை. இப்படியானவர்களாக நாங்கள் இன்று உலகத்திலே மனிதர்களை காணவில்லையா? இப்படியானவர்களாக மனிதர்கள் இருப்பதை பார்க்கவில்லையா? வாழ்க்கையின் லட்சியமே சாப்பிடுவதுதான், வாழ்க்கையின் லட்சியமே ஒரு பதவியை அடைவதுதான், வாழ்க்கையின் லட்சியமே ஒரு பெண்ணுடைய தொடர்பை உண்டு பண்ணிக் கொள்வதுதான் என்றெல்லாம் வாழ்க்கைக்கு மிகவும் அற்பமான கீழ்த்தரமான லட்சியங்களை வைத்துக் கொண்டு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற கன்றாவி காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹுத்தாலா பாதுகாக்க வேண்டும். சாப்பிட வேண்டாம் என்று சொல்லவில்லை, உடுக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, பதவிகளை அடைய வேண்டாம் என்று சொல்லவில்லை, இன்பங்களை அனுபவிக்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லவில்லை. உலகத்திலே உனக்கு இருக்கின்ற பங்கை மறக்காதே என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான். குலு வஷ்ரபு, நீங்கள் சாப்பிடுங்கள் குடியுங்கள் என்று சொல்கிறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்நிக்காஹு மின் சுன்னத்தி, நிக்காஹ் செய்வது எனது சுன்னா என்று சொல்லி இருக்கிறார்கள். மனிதனுடைய தேவைகளை நிறைவு செய்வதை இஸ்லாம் கொச்சைப்படுத்தவில்லை. மனிதனுக்கு உலகத்திலே வாழ்வதாக இருந்தால் அவனுக்கு இன்பங்கள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும், சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும், உடுக்கத்தான் ஆக வேண்டும். ஆனால் கவலையான செய்தி, சிலருடைய வாழ்க்கையின் லட்சியங்களாகவே அவை மாறிவிட்டன. மிகவும் கவலையான செய்திகளாக அவை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இப்படிப்பட்டவர்களை பற்றி தெளிவாக சொல்லி காட்டுகிறான். நாங்கள் நரகத்துக்கென்றே சில மனிதர்களை தயார் பண்ணி வைத்திருக்கின்றோம். அவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன என்றாலும் கேட்க மாட்டார்கள், அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன அவற்றை பயன்படுத்தி அவர்கள் பார்க்க மாட்டார்கள், அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன ஆனாலும் அவற்றை வைத்து அவர்கள் சிந்திக்க மாட்டார்கள். இவர்கள் மிருகங்களை போன்றவர்கள், இல்லை மிருகங்களை விடவும் மோசமானவர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். மனிதனுக்கு காதை தந்திருப்பது நல்ல விஷயங்களை கேட்பதற்காக, கண்ணை தந்திருப்பது பிரயோசனமான விஷயங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக, உள்ளத்தை தந்திருப்பது உயிர்த்துணர வேண்டும் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக, அவற்றையெல்லாம் அவன் பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கைக்கு உயர்ந்த ஒரு குறிக்கோளை ஒரு விஷனை மிஷனை அவன் அமைத்துக் கொள்ளாவிட்டால், நல்ல ஒரு ஆப்ஜெக்டிவை அவன் போட்டுக் கொள்ளாவிட்டால் அவனுக்கும் மிருகத்திற்கும் இடையில் எந்த வித்தியாசமும் இல்லை. அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். அப்படியானவர்களாக எங்களை படைக்கவில்லை, எங்களுக்கு இந்த உலகத்தை வசப்படுத்தி தந்திருப்பது இப்படி ஒரு மிருக வாழ்க்கை வாழ்வதற்கல்ல. வல்லதீன கஃபரு யத்மத்தூன வயக்குலூன கமா தக்குலுல் அன்ஆம், யாரெல்லாம் காபிர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் அனுபவிக்கிறார்கள், அவர்கள் சாப்பிடுகிறார்கள், அவர்கள் மிருகங்களை போன்றவர்கள், அவர்கள் தங்குமிடம் நரகமாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். காபிர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வாழ்க்கையிலே பெரிய லட்சியம் எதுவும் கிடையாது. அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு இறைவன் பற்றிய சிந்தனை கிடையாது, மறுமை நாளிலே பதில் சொல்ல வேண்டுமே என்ற தேவை கிடையாது. கிடைத்திருக்கின்ற வாழ்க்கையை உச்சகட்டமாக அனுபவித்து விட்டு இறந்து போவோம் என்றுதான் சிந்திப்பார்கள். அப்படி இருப்பவன் அல்ல ஒரு முஸ்லீம். ஒரு முஸ்லீம் எப்போதுமே தன்னுடைய ரப்பை பற்றி சிந்திப்பான். தான் இந்த உலகத்துக்கு வந்த லட்சியம் என்ன என்று சிந்தித்திருப்பான். நான் எதற்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னால் மற்றவர்களுக்கு பிரயோசனமா அல்லது தீங்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறதா என்று அவன் சதாவும் சிந்தித்துக் கொண்டிருப்பான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், ஒவ்வொரு ஆத்மாவும் நாளைய தினத்திற்காக வேண்டி எதனை தயார் செய்து அனுப்பி இருக்கிறது என்று ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்திக்கட்டும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். நாளைய தினம் என்றால் என்ன? மறுமை நாளிலே அல்லாஹு தஆலா விசாரிக்க இருக்கிறான். உன்னை உலகத்துக்கு அனுப்பினேன், உன்னை முஸ்லிமாக அனுப்பினேன், இந்த உலகத்திலே நீதியை நிலைநாட்ட வேண்டும், சத்தியத்தை நீ பரப்ப வேண்டும், நன்மையை நீ இந்த உலகத்திலே வளர்க்க வேண்டும், நீ எப்போதும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும், உலகத்து மக்களெல்லாம் வறுமையிலும் கஷ்டத்திலும் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய துயரங்களை துடைக்க வேண்டும் என்றது போன்ற உயர்ந்த குறிக்கோளோடு தான் உலகத்துக்கு உன்னை அனுப்பினேன். நீ என்ன செய்து கொண்டிருந்தாய்? விளையாடினாயா அல்லது கும்மாளம் இட்டாயா? உன்னுடைய வயிற்றை மாத்திரம் பார்த்தாயா அல்லது உயர்ந்த குறிக்கோளுக்காக வாழ்ந்துவிட்டு என்னிடத்திலே வந்திருக்கிறாயா என்று கேட்கின்ற பொழுது நானும் நீங்களும் என்ன பதிலை சொல்ல காத்துக் கொண்டிருக்கிறோம்? பலருடைய வாழ்க்கையின் நோக்கமே சாப்பிடுவதாக இருக்கிறது, பலருடைய வாழ்க்கையின் நோக்கமே தங்களுடைய உடல் இச்சையை தீர்ப்பதாக இருக்கிறது. அரபிலே சொல்லுவார்கள், அல் அஹ்மக் யஈஷு லியாக்குல், ஒரு மடையன் வாழ்வதை சாப்பிடுவதற்காக, ஒரு புத்திசாலி அவன் சாப்பிடுவது வாழ்வதற்காக என்று சொல்லுவார்கள். சாப்பிட வேண்டாம் என்று சொல்லவில்லை, குடிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஒரு மனிதன் உலகத்திலே இன்பங்களை அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, பணக்காரனாக இருக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, அதிகாரங்களை கையிலே வைக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. எல்லாம் தேவை, ஆனால் அது வாழ்க்கையின் நோக்கம் அல்ல. வாழ்க்கையின் பிரதானமான லட்சியத்துக்கு துணை போகக்கூடிய உப சாதனங்களாகத்தான் அவை இருக்க முடியும். நாங்கள் துல்கர்னை எனப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளருடைய வரலாற்றை சூரத்துல் கஹ்ஃபிலே நாங்கள் படிக்கிறோம். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா எப்படி சொல்லி காட்டுகின்றான், இந்த உலகத்திலே அவருக்கு மிக பெரும்பாலான பகுதிகளை ஆட்சி செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் அல்லாஹு தஆலா கொடுத்தான். ஆனால் அந்த ஆட்சியை, அந்த அதிகாரத்தை அவர் குரங்கின் கையிலே கிடைத்த பூமாலையாக பயன்படுத்தவில்லை. அவர் என்ன செய்கிறார், அவர் நிம்மதியாக தனது ராஜாங்கத்தை செய்து கொண்டிருக்கவில்லை, அவர் இந்த பூமி எங்கும் பறந்து செல்கிறார். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், உலகம் எங்கும் பறந்து சென்றார். பறந்து சென்று அங்கு யாரெல்லாம் அடிமைப்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கிறார்களோ, தேவையுள்ள மக்களாக இருக்கிறார்களோ, அவர்களுடைய துயர்களை துடைப்பதற்கு தன்னுடைய ஆட்சியை அவர் பயன்படுத்தினார். அவர் ஒரு பிரதேசத்துக்கு செல்கிறார். அங்கு சென்ற சந்தர்ப்பத்திலே அங்கிருக்கின்ற மக்கள் வந்து அவரிடத்திலே முறைப்படுகிறார்கள். இன்னொரு சாராரை பற்றி முறைப்படுகிறார்கள், அவர்களால் எங்களுக்கு இருக்க முடியாது, தொல்லையாக இருக்கிறது, அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலே ஒரு அணைக்கட்டை போட்டு தாருங்கள் என்று துல்கர்னையிடத்திலே அந்த மக்கள் கேட்கிறார்கள். உடனடியாக அவர் என்ன செய்கிறார், தன்னிடத்திலே இருந்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பிரதேசத்து மக்களுக்காக வேண்டி ஒரு அணைக்கட்டை, அந்த அநியாயக்காரர்கள் கடந்து வர முடியாத அளவுக்கு ஒரு அணைக்கட்டை எல்லாம் கட்டி கொடுக்கிறார். கட்டி கொடுக்கின்ற பொழுதும் அந்த பிரதேசத்து மக்களுடைய உடல் வலுவையும் அந்த பிரதேசத்திலே காணப்பட்ட வளங்களையும் அவர் பயன்படுத்தியதாக விரிவாக குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டிவிட்டு சொல்லுகின்றான், ஹாதா மின் ஃபதுலி ரப்பி, இது அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருக்கின்ற அருள்கொடை, இதா ஜாஅ வஅது ரப்பி, எனது ரட்சகனுடைய மறுமை நாள் என்ற இறுதி நாள் வருமாக இருந்தால் இந்த அணைக்கட்டை கூட அல்லாஹு தஆலா சுக்குநூறாக்கி விடுவான் என்று அல்லாஹு தஆலாவுக்கும் தனக்கும் இருக்கின்ற அந்த அத்தியந்தமான அந்த உறவை பற்றி அவர் சொல்லி காட்டுகிறார். அவர் அல்லாஹு தஆலாவை மறக்கவில்லை. தனது ஆட்சியையும் அதிகாரத்தையும் அவர் பயன்படுத்தி இருப்பது உலகத்தில் இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு அன்றி அவர்களை எல்லாம் அடித்து பிழிந்து அவர்களை நாசமாக்கி அவர்கள் மீது அநியாயத்தை கட்டவிழ்த்து விடுவதற்கல்ல. ஆட்சியை பிரதானமான நோக்கத்துக்காக வேண்டி பயன்படுத்த ஒரு உயர்ந்த ஆட்சியாளராக நாங்கள் அவரை பார்க்கிறோம். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த இரண்டு பேருடைய வரலாற்றையும் குர்ஆன் சொல்லுகிறது. அந்த இரண்டு பேரும் தங்களுடைய முழு வாழ்நாளையும் உலகத்திலே ஆட்சிக்காக வேண்டி, ஆட்சியை செய்வதற்காக வேண்டி பயன்படுத்தினார்கள். ஆனால் மனித சமுதாயத்தின் உயர்ச்சிக்காக வேண்டி ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவர்கள் பயன்படுத்தினார்கள். அப்படியான உயர்ந்த ஒரு குறிக்கோளுக்காக வேண்டி அவர்கள் வாழ்ந்தார்கள். மனிதன் வாழ்வதாக இருந்தால் அப்படியான உயர்ந்த குறிக்கோளுக்காக வேண்டி வாழ வேண்டும், இல்லாவிட்டால் அவனுக்கும் மிருகத்துக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் கிடையாது. அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். எனவே ஒரு சாராரை பற்றி சொல்கின்றான், அவர்கள் சாப்பிடுகிறார்கள், அனுபவிக்கிறார்கள், மிருகங்களை போன்று இருக்கிறார்கள் என்று. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாமும் அப்படித்தானா இருக்கிறோம் என்ற கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டும். மனதிலே கையை வைத்து கேட்டு பார்க்க வேண்டும். இரண்டாவது சாராரை பற்றி சொல்லுகின்றான். முதலாவது சாரார், அவர்கள் வாழ்வதே சாப்பிடுவதற்காக, அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பது சுயநலத்துக்காக. இரண்டாவது இன்னொரு கூட்டத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் பேசுவதை பார்த்தால் உங்களுக்கு மிகவும் கவர்ச்சியாக இருக்கும். மிகவும் சிறந்த குரலிலே அவர்கள் பேசுவார்கள், நல்ல பேச்சாற்றல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே ஈமான் இருப்பதாக மிகவும் கவர்ச்சியான முறையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்களுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன தெரியுமா? அவர்கள் அப்படியெல்லாம் பேசி போட்டு அவர்கள் பூமி எங்கும் பறந்து செல்வார்களாக இருந்தால் உலகத்திலே அக்கிரமங்கள் செய்வார்கள், அவர்கள் உலகத்தில் இருக்கின்ற மனித கோடிகளை அழிப்பதற்கான ஏற்பாடுகளிலே ஈடுபடுவார்கள், உலகத்தில் இருக்கின்ற பயிர் பச்சைகள் எல்லாம் அவர்கள் அழிப்பார்கள். வல்லாஹு லா யுஹிப்புல் ஃபஸாத், இப்படிப்பட்ட அக்கிரமத்தை அல்லாஹு தஆலா விரும்ப மாட்டான் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். நாங்கள் அப்படியான மனிதர்களையும் பார்க்கிறோம். சிலர் இருக்கிறார்கள், தங்களுடைய வயிற்றை நிரப்புவது மாத்திரம்தான் அவர்களுடைய நோக்கம், தங்களுடைய குடும்பத்தை பற்றி மட்டும்தான் அவர்கள் சிந்திப்பார்கள், சுயநலமிகள், செல்ஃபிஷ் என்று நாங்கள் சொல்வோம். இன்னும் சிலர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு மற்றவர்கள் தொந்தரவுபடுவதை பார்த்து சந்தோஷம் இருக்கும், அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கமே அதுவாகத்தான் இருக்கும். மற்றவர்கள் வறுமையில் வாடுகின்ற பொழுது, மற்றவர்கள் கொலை செய்யப்படுகின்ற பொழுது, மற்றவர்கள் அகதிகளாக மாறுகின்ற பொழுது அவர்களுக்கு உள்ளார்ந்த சந்தோஷம் இருக்கும். இப்படிப்பட்ட லட்சியங்களை கொண்ட மனிதர்களும் உலகத்திலே இருக்கிறார்கள். நாங்கள் இன்று உலகத்திலே அப்படியான ஆட்சியாளர்களை பார்க்கிறோம். ஈராக்கிலே வீசப்படுகின்ற குண்டுகள், ஆப்கானிஸ்தானிலே வீசப்படுகின்ற குண்டுகள், நாகசாக்கியிலும் அங்கு ஜப்பானிலே இரண்டாவது உலக மகா யுத்தத்தின் பொழுது வீசப்பட்ட குண்டுகளை பார்த்து சந்தோஷம் அடைந்த அமெரிக்க ஆட்சியாளர்களை நாங்கள் பார்க்கவில்லையா? அற்புதமான மனிதர்கள். ஹிரோஷிமாவிலே போடப்பட்ட முதலாவது குண்டிலே 140,000 பேர் ஒரு சிக்கனிலே இறந்து போனார்கள். இரண்டாவது நாகசாக்கியிலே போடப்பட்ட அந்த குண்டிலே 35,000 பேர் ஒரு செகண்டிலே இறந்து போனார்கள். சுமார் 200,000 பேர் சில சில செகண்ட்களிலே இறந்து போனார்கள். ஆனால் அந்த குண்டுகளை போடுவதற்கான கட்டளையை இட்டவர்களும் மிகப்பெரிய விஞ்ஞானிகளும் ஆய்வாளர்களும் ஆராய்ச்சியாளர்கள். இவர்களுக்கு உலகத்தில் என்ன தேவை? ஆட்சி தேவை, அதிகாரம் தேவை. உலகத்தில் எவனும் என்னை மிகைக்க கூடாது என்ற அந்த அதுதான் வாழ்க்கையின் லட்சியம். பலருக்கு மற்றவர்களுடைய மண்டை ஓடுகளிலே மது வருந்த வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களுக்கும் மிருகத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? இன்று ஈராக்கிலே, சிரியாவிலே, எகிப்திலே, ஆப்கானிஸ்தானிலே, பலஸ்தீனிலே இடம்பெறக்கூடிய இந்த அட்டூழியங்களை நாங்கள் பார்க்கவில்லையா? உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய வல்லரசுகளாக தங்களை எல்லாம் இனம் காட்டிக் கொண்டிருக்கின்ற மனிதர்கள் இந்த உலகத்திலே தங்களுடைய பணத்தையும் தங்களுடைய அதிகாரத்தையும் பயன்படுத்தி மனித சமுதாயத்திற்கு சேவை செய்ய வேண்டும், கண்ணீர் துடைக்க வேண்டும் என்றுதானே அல்லாஹு தஆலா எதிர்பார்த்தான். அதுதானே வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னான். அதுதானே ஹலீபாவினுடைய பொறுப்பு, அதுதானே இபாதத் என்று நாங்கள் விளங்கி இருக்கின்றோமே. ஆனால் என்ன நடைபெறுகிறது? மனிதர்கள் அன்றாடம் பதுவா செய்கிறார்கள், இந்த மனிதர்களுக்காக வேண்டி, இந்த மனிதர்களுக்கு எதிராக பிரார்த்திக்கிறார்கள், இவர்களுக்கு அழிவு வரக்கூடாதா என்று சொல்லுகிறார்களே. இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு வாழ்க்கையின் லட்சியம் என்ன இருக்கிறது? நாங்கள் சிந்தித்து பார்ப்போம். அவர்களை பற்றி தான் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அவர்கள் பூமியிலே பறந்து செல்வார்களாக இருந்தால் அவர்கள் உலகத்தில் இருக்கின்ற பயிர் பச்சைகளை அழிப்பார்கள், உலகத்தில் இருக்கின்ற மனிதர்களை அழிப்பார்கள். நிச்சயமாக அல்லாஹு தஆலா இப்படிப்பட்டவர்களை விரும்ப மாட்டான் என்று குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹு தஆலா அதனை விரும்புவதில்லை. அவன் அதிகாரத்தை தந்திருக்கிறான், அதனை வைத்து நாம் நினைத்தது போன்று எம்மை வளர்த்துக் கொள்வதற்கல்ல. எமக்கென்றெல்லாம் மௌத் இருக்கிறது, சற்று கற்பனை செய்து பாருங்கள். இந்த பள்ளிவாயலுக்குள் இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் 100 வருஷங்களிலே நிச்சயமாக இந்த பள்ளிவாயலுக்குள் இருக்கின்ற எவரும் பூமிக்கு மேலே இருக்க மாட்டோம். நாம் அனைவரும் கபராளிகளாக மாறிவிடுவோம். இதற்குள் தான் இவ்வளவு பெரிய ஆட்டமும் ஓட்டமும். இந்த உலகத்துக்கு வருகின்ற பொழுதும் வெறுமனை நிர்வாணமாகத்தான் வந்தோம். இந்த உலகத்திலிருந்து போகின்ற சந்தர்ப்பத்திலும் நிர்வாணமாகத்தான் போக இருக்கிறோம். ஆனாலும் ஏதோ மரியாதைக்காக வேண்டி ஒரு வெள்ளை துணியை உடுத்து அனுப்பட்டுமே என்பதற்காக அந்த மனிதனுக்கு உலகத்தில் இருக்கின்ற மிகவும் பெருமதி குறைந்த ஒரு உடுப்பை உடுத்து அவனை இந்த உலகத்திலிருந்து அனுப்புவார். இதற்குள் தான் இவ்வளவு ஆட்டமும் ஓட்டமும், இவ்வளவு சண்டைகளும், இவ்வளவு காணி சண்டைகளும். இல்லை, மனிதன் உயர்ந்த லட்சியத்துக்காக வேண்டி உலகத்தில் வாழ முடியுமாக இருந்தால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை மனம் கமலும் வாழ்க்கையாக இருக்கும், மற்றவர்களுக்கு பிரயோசனமானதாக இருக்கும், மற்றவர்கள் அவனுக்காக வேண்டி துஆ செய்வார்கள். சில மனிதர்கள் மௌத்தாகிவிட்டால் நாங்கள் இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறோம். அல்லாஹு தஆலா அவனுடைய ஹயாத்தை இன்னும் நீளமானதாக ஆக்கியிருக்க வேண்டுமே என்று உள்ளத்துக்குள்ளாலே நாங்கள் கவலைப்படுகின்றோம். ஏதோ அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் அந்த மனிதன் இந்த உலகத்தை விட்டு விடை பெற்று சென்று விடுகிறான். ஏன் அவனுக்காக வேண்டி லட்சக்கணக்கான மக்கள் அவனுடைய ஜனாசாவிலே கலந்து கொள்கிறார்கள்? அந்த மனிதன் வாழ்ந்தது தனக்காக அல்ல, அந்த மனிதன் வாழ்ந்தது மற்றவர்களுக்காக. தன்னை ஒரு மெழுகுவர்த்தியாக உருக்கி இந்த உலகத்திலே வாழ்ந்தான். தனக்கு கிடைத்திருக்கின்ற அமானத்துக்கள் எல்லாவற்றையும் ரப்பே இந்த சமுதாயத்தின் உயர்ச்சிக்காக வேண்டி நான் பயன்படுத்துவேன், இல்லாவிட்டால் உன்னை நான் என்ன முகத்தோடு சந்திப்பேன் என்ற கவலையோடு உலகத்திலே வாழ்ந்தான். அவனுக்காக வேண்டி லட்சக்கணக்கான மக்கள் துஆ செய்கிறார்கள், அவனுடைய ஜனாஜாவிலே கண்ணீரை விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில மனிதர்களை பார்க்கிறோம், இந்த உலகத்திலே அட்டூழியம் செய்தவர்கள், அடாவடித்தனம் செய்தவர்கள், சுயநலத்துக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள், வாழ்க்கைக்கு குறிக்கோள் இல்லாமல் வாழ்ந்தவர்கள். அவர்கள் மௌத்தாகிவிட்டால் இவன் இந்த உலகத்தை விட்டும் ஏற்கனவே போயிருக்க வேண்டுமே, இவனுக்கு அல்லாஹுத்தாலா அதாபை கொடுக்க வேண்டுமே என்று எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ளால் புழுங்கிக் கொண்டு அழுது கொண்டு இருக்கின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கவில்லையா? அல்லாஹுத்தாலா உலகத்திலேயே அந்த மனிதர்களை தண்டித்து விடுகிறான். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும், எனது வாழ்க்கையின் நோக்கம் என்ன, எனது வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன. நான் என்னை பற்றி மட்டுமே சிந்திப்பதாக இருந்தால், எனது குடும்பம் என்ற அந்த சிறிய வரம்புக்கில் இருந்து மாத்திரம் நான் சிந்திப்பதாக இருந்தால், எனக்கும் இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒரு மிருகத்திற்கும் என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? அவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் இல்லை, அதனை விடவும் மோசமானவர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றானே. நான் அப்படி இருக்கக்கூடாது. நான் எனது ரப்பை சந்திக்கின்ற அந்த கியாமத்து நாள் இருக்கிறதே, யௌமன் அபூசன் கம் ஃபரீரா, அந்த நாள் கடுமையான ஒரு நாள், அந்த நாள் முகத்தை சுழித்துக் கொண்டிருக்கின்ற நாள். அந்த நாளிலே என்னுடைய ரட்சகனை நான் சந்திக்கின்ற பொழுது முக மலர்ச்சியோடு மிகவும் சந்தோஷத்தோடு ரப்புக்கு பதில் சொல்வதற்கு தயாராக நான் இருக்கின்றேனா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் எமது மனதிலே கையை வைத்து கேட்டு பார்ப்போம். நாம் கண்விழித்ததிலிருந்து தூங்க போகும் வரைக்கும் செய்து கொண்டிருக்கின்ற வேலைகள் எல்லாம் எமது ரப்பை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா? எம்மை படைத்து பரிபக்குவப்படுத்தி எமக்கு உணவு தந்து உடையிலிருந்து எமக்கு தண்ணீர் தந்து எம்மை எல்லாம் மனிதர்களாக வாழ வைத்தது மாத்திரமல்ல, அவனுடைய ஹிதாயத்தையும் நசீபாக்கினானே, இதற்கு நன்றி கடனாக நான் இந்த உலகத்திலே என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே. நவீன கால இஸ்லாமிய அறிஞர்களில் ஒருவர் ஷஹீத் சைத் குதுப் அவர்கள், இந்த உலகத்திலே அல்குர்ஆனுக்கு விளக்கம் எழுதியவர்கள், இஸ்லாமிய சிந்தனைக்காக வேண்டி தனது உயிரை ஷஹீதாக மாற்றிக்கொண்டவர்கள், அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். அதிலே சொல்லுகிறார்கள், சில மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்கிறதே, அவர்கள் பிறந்ததில் இருந்து ஆரம்பித்து அவர்கள் மௌத்தாகுவதோடு அவர்களுடைய வாழ்க்கை முடிவடைந்து விடுகிறது. ஆனால் இன்னும் சிலருடைய வாழ்க்கை இந்த பிரபஞ்சம், இந்த யூனிவர்ஸ் எப்போது ஆரம்பித்ததோ அன்று ஆரம்பிக்கிறது, இந்த யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சம் எப்போது அழிகிறதோ அன்றுதான் அவர்கள் மௌத்தாகிறார்கள் என்று இரண்டு மனிதர்களை பற்றியும் வித்தியாசமாக சொல்லுகிறார்கள். முதலாவது மனிதன் யார்? தனக்காக வேண்டி மாத்திரம் வாழ்ந்தவன், தனது வயிறை நிரப்ப வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். தனது குடும்பம், தனது பெருமை, தனது மகிமை என்று மாத்திரம் சிந்தித்தவன். அவன் பிறந்த அன்று ஆரம்பிக்கிறான், அவன் இறப்பதோடு அவனுடைய வாழ்க்கை முடிவடைகிறது. இன்னொரு மனிதன் இருக்கிறான், மற்றவர்களுக்காக வேண்டி வாழ்ந்தவன், மற்றவர்களுடைய இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுத்தவன், தனக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கின்ற நியமத்துக்களை இந்த உலகத்திலே மற்றவர்களுக்காக வேண்டி தியாகம் செய்த மனிதன், உயர்ந்த மனிதன், கண்ணியமான மனிதன், வாழ்க்கையில் லட்சியத்தை விளங்கிய மனிதன், கலீபாவாக வாழ்ந்த மனிதன், இபாதத்து செய்து வாழ்ந்த மனிதன், அந்த மனிதன் செய்த சேவைகளுக்காக இந்த உலகம் ஆரம்பிக்கின்ற பொழுதே அவனுடைய வாழ்க்கை ஆரம்பித்ததாகவும், இந்த உலகம் முடிவடைகின்ற பொழுதுதான் அவனுடைய வாழ்க்கை முடிவடைவதாகவும் கணிக்க வேண்டும் என்று அவர்கள் அருமையான ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். அது எப்படி? அது சதக்கத்துல் ஜாரியாவாக இருக்க வேண்டும். எனது பணம், எனது அதிகாரம், எனது செல்வாக்கு, எனது அறிவு, எனது உடலிலே இருக்கின்ற பலன்கள் எல்லாம் யா அல்லாஹ் உனக்காகவே தியாகம் என்று சிந்திக்கின்ற மனிதர்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு நாளும் தொந்தரவு செய்ய மாட்டார்கள். அவர்களால் மற்றவர்களுக்கு எந்த நேரமும் பிரயோஜனமாகத்தான் இருக்கும். அவர்களுடைய வார்த்தை, அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய எண்ணங்கள், அவர்களுடைய எழுத்துக்கள், அவர்களுடைய அனைத்து செயல்பாடுகளும் மற்றவர்களால் கண்ணியமாகத்தான் பார்க்கப்படும். அவர்கள் உலகத்திலே நடக்கக்கூடிய மனக்குகளாக இருப்பார்கள். அருமை சகோதரர்களே, ஒரு மனிதனிடத்திலே சின்ன சின்ன நோக்கங்கள் இருக்கலாம். நீங்கள் பெட்டாவுக்கு போகிறீர்கள், ஏன் போகிறீர்கள் என்று கேட்டால் ஒரு நோக்கத்தோடு தான் போவீர்கள். நான் ஒரு கடைக்கு போய் ஒரு சாமானை வாங்க போகிறேன், இல்லை ஒரு நண்பரை சந்திக்க போகிறேன். காரணம் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய வாகனத்தில் ஏற மாட்டீர்கள். அங்கே ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த பயணத்தில். நீங்கள் கடைக்கு சென்று ஒரு ஷேட்டை கொள்வனவு செய்கிறீர்கள். ஏன் கொள்வனவு செய்கிறீர்கள் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. இந்த ஷேட்டை அணிந்தால் எனது மானம் மறைக்கப்படும், எனது உடலிலே இருக்கின்ற அந்த பகுதிகள் மறைக்கப்படும், உடலுக்கு ஒரு கவர்ச்சி இருக்கும், உடலை இந்த குளிலிருந்தும் சூட்டிலிருந்தும் பாதுகாக்க முடியும் என்றெல்லாம் ஒரு சாதாரண ஒரு ஷேட்டை கொள்வனவு செய்வதற்கும் ஒரு நோக்கத்தை சொல்வீர்கள். ஏன் ஒரு செருப்பை வாங்குகிறீர்கள் என்று கேட்டால் நோக்கம் என்ன? காலுக்கு முள் குத்தக்கூடாது, கால் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறீர்கள். சாதாரண சின்ன சின்ன விஷயங்களுக்கே நோக்கங்களையும் குறிக்கோள்களையும் வைத்துக் கொண்டிருக்கின்ற நாம் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோளை போட்டுக் கொள்ளவில்லை என்றால் அது எவ்வளவு பெரிய மடத்தனமாக இருக்கும் என்று சிந்திக்க வேண்டும். வாழ்க்கையின் குறிக்கோள், நான் ஒரு மனிதனாக, ஒரு ஆபிதாக, அல்லாஹு தாலாவுக்கு கட்டுப்பட்டவனாக, மற்றவர்களுக்கு பிரயோசனமானவனாக இருக்க வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். அதுதான் மனித வாழ்க்கையின் லட்சியமாக இருக்க முடியும். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தீனாருடைய அடிமை நாசமாகி போகட்டும், திருஹத்தினுடைய அடிமை நாசமாகி போகட்டும், தன்னுடைய பட்டாடையை பார்த்து, தான் அணிந்திருக்கின்ற பட்டாடையை பார்த்து அதற்கு அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதன் நாசமாக போகட்டும் என்று சபித்தார்கள். பணம் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆடை அணிய வேண்டாம் என்று சொல்லவில்லை. மன் ஹர்ரம ஜீனத்தல்லாஹி அல்லதி அக்ரஜ லிஇபாதிஹி, அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கேட்கின்றான், தன்னுடைய அடியார்களுக்காக வேண்டி உலகத்திலே அவன் வெளிப்படுத்தி இருக்கின்ற அலங்காரங்களை யாருக்கு தடை செய்ய முடியும் என்று கேட்கிறான். அழகாக உடுங்கள், நன்றாக சாப்பிடுங்கள், நல்ல வீடுகளை கட்டுங்கள், நல்ல வசதியான வாகனத்திலே ஓடுங்கள், ஆனால் அவை வாழ்க்கையின் லட்சியங்களாக இருக்கக்கூடாது, வாழ்க்கையின் குறிக்கோள்களாக இருக்கக்கூடாது. அவை எமது பிரதான குறிக்கோள்களை அடைவதற்கான இடைச்சாதனமாக, வேஸ் அண்ட் மீன்ஸாக அது இருக்க வேண்டுமே தவிர எமது வாழ்க்கையின் ஒப்ஜெக்டிவாக, எமது வாழ்க்கையின் குறிக்கோளாக அவை இருந்துவிடக்கூடாது. சுவர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 சஹாபாக்களை நீங்கள் எடுத்து பாருங்கள். அவர்கள் ஏழைகள் அல்ல, பெரும் பணக்காரர்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அப்து ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு, மிகப்பெரிய பணக்காரர்கள். மாஷா அல்லாஹ், மதீனாவுக்கு வருகிறார்கள் அப்து ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு. மக்காவிலே அவர்களிடம் இருந்த எல்லா பொருட்களை எல்லாம் பறிமுதல் செய்துவிட்டு, பறிமுதல் கொடுத்து விட்டு தான் மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவுக்கு வந்தவுடன் புதிய விவசாயம், புதிய வியாபாரம் ஆரம்பிக்கிறது. வியாபாரத்திலே கொடி கட்டி பறக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சுவர்க்கவாதி. ஏன் சுவர்க்கவாதி? பணக்காரன் என்ற ஒரே காரணத்திற்காகவா? இல்லை, அந்த பணத்தை அவர்கள் தேவைப்படுகின்ற சந்தர்ப்பத்தில் எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே தியாகம் செய்தார்கள். பணத்தை வணங்கவில்லை, பணத்தின் எஜமானனாக இருந்தார்கள். இன்று பணம் தெய்வமாக வணங்கப்படுகிறது, பதவியும் பட்டமும் தெய்வமாக வணங்கப்படுகிறது. அபரைத மனிதஹத இலாஹஹு ஹவா, அல்லாஹ் கேட்கிறான், தன்னுடைய மனோயிச்சையை தெய்வமாக எடுத்துக்கொண்ட மனிதனை நீங்கள் பார்க்கிறீர்களா என்று கேட்கிறான். பணத்திற்கு அடிமையாக இருப்பவன், பதவிக்கு அடிமையாக இருப்பவன், தன்னுடைய சுயத்துக்கும் சுயநலனுக்கும் அடிமையாக இருப்பவன் மிருகத்தை விடவும் அற்பமானவன், இல்லை அதனை விடவும் மோசமானவனாகத்தான் இருக்க முடியும். அந்த 10 சஹாபாக்களும் தங்களுடைய பணத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே வீசி எறிந்தார்கள். தபூக் யுத்தத்துக்கு பணம் தேவைப்பட்ட சந்தர்ப்பத்திலே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வையும் ரசூலையும் தவிர வேறு யாரையும் வீட்டிலே வைத்து விட்டு வரவில்லை, என்னுடைய சகல பணங்களும் இதோ தபூக்குக்காக வேண்டி தியாகம் என்று சொல்கிறார். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையின் குறிக்கோளை விளங்கிய மனிதர்கள் குர்ஆனிலே ரலியல்லாஹு அன்ஹும் அல்லாஹு தஆலா அவர்களை ஏற்றுக்கொள்வானாக என்று அல்லாஹ்வே அவர்களுக்காக வேண்டி அப்படியெல்லாம் புகழுகின்றான். நாம் கியாமத்து நாள் வரையும் அந்த மனிதர்களுடைய பெயர்களை கேட்கின்ற பொழுதெல்லாம் ரலியல்லாஹு அன்ஹும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் சிந்திக்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஹாசிபு அன்ஃபுஸகும் கபல அன் துஹாசபு, நீங்கள் உங்களையே முஹாசபா செய்து கொள்ளுங்கள், சுய விசாரணை செய்து கொள்ளுங்கள். உங்களை விசாரிக்கப்படுவதற்கு முன்னால் உங்களுக்கு விசாரணை செய்யப்படுவதற்கு முன்னால் நீங்கள் உங்களையே விசாரணை செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய அமல்கள் எல்லாம் தராசிலே போட்டு நிறுக்கப்படுவதற்கு முன்னால் நீங்களே அவற்றை நிறுத்துக் கொள்ளுங்கள் என்று ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அருமை சகோதரர்களே, பெரியார்களே, லட்சியம் இல்லாமல் வாழக்கூடிய மனிதன், மனித உருவத்தில் வாழக்கூடிய மனிதனே தவிர நிச்சயமாக அவனுக்குள் மிருகம் ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவன் சந்தர்ப்பம் வாய்க்கின்ற பொழுதெல்லாம் தன்னுடைய மிருகத்தை வெளிப்படுத்துவான், மற்றவர்களை கடித்து குதறுவான், தனக்கு இருக்கின்ற அற்பமான சந்தர்ப்பங்களை எல்லாம் தன்னை வளர்த்துக் கொள்வதற்காக வேண்டி மாத்திரம்தான் அவன் பயன்படுத்துவான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கேட்கின்றான், அஃபஹஸிபுதும், நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா, அன்னமா கலக்குனாக்கும் அபகன், உங்களை எல்லாம் நாங்கள் வீணாக படைத்திருக்கிறோம் என்று, நீங்கள் எங்களிடத்திலே மீட்டப்பட மாட்டீர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். கட்டாயமாக இந்த உலகத்தை விட்டு போய்தான் ஆக வேண்டும். அது எந்த நிமிஷம் எப்படி வரும் என்று சொல்ல முடியாது. தூக்கத்திலே மரணம் வரலாம், பிரயாணத்திலே வரலாம், அல்லது ஒரு நுழம்பினால் வரலாம், ஒரு சாதாரண ஒரு சின்ன கிருமியினால் வரலாம், அது வயது போய் வரலாம், இளமையிலே வரலாம், யாருக்கு எப்படி வரும் என்று சொல்ல முடியாது. வாழ்க்கையின் குறிக்கோளை மிகச் சரியாக விளங்கிக் கொண்டு அதன் அடிப்படையில் வாழக்கூடிய மனிதன் சக்கராத்துடைய நேரத்திலே சந்தோஷமாக சிரித்துக் கொண்டு இந்த உலகத்தை விட்டு போவான். இல்லை, தனக்காக வாழ்ந்தவன், லட்சக்கணக்கான மனிதர்களுடைய சொத்துக்களை எல்லாம் சூறையாடியவன், மற்றவர்கள் கொலை செய்யப்படுவதற்கு தனது கட்டளையை இட்டவன், இப்படிப்பட்டவன் கை செய்த கூடி கால்கள் பின்னப்பட்ட நிலையிலே கவலைப்பட்டு கண்ணீர் வடித்தவனாக, தனது உடம்பில் அடித்துக் கொண்டவனாக, அதாவுடைய மலக்குகளை பார்த்து அழுதவனாக இந்த உலகத்திலே இருந்து போக வேண்டி வரும். தொழில் செய்யக்கூடாது என்பது அல்ல, கல்யாணம் முடிக்கக்கூடாது என்பது அல்ல, வாகனம் எடுத்து ஓடக்கூடாது என்பது அல்ல. சஹாபாக்கள் எல்லோரும் வசதியோடு தான் இருந்தார்கள். சொல்லின் சொத்துக்களின் அடிமை அல்ல, பெண்ணின் அடிமை அல்ல. ரப்பே, நீ கேட்கின்ற பொழுது நான் எதனையும் தருவதற்கு தயாராக இருக்கின்றேன் என்ற உயர்ந்த குறிக்கோளோடு வாழ வேண்டும். இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுவார்கள், அல் வாஜிபாத் அக்ஸரு மினல் அவ்காத், நிச்சயமாக மனிதனுக்கு இருக்கின்ற கடமைகள் அவனுக்கு இருக்கின்ற நேரங்களை விடவும் அதிகமாக இருக்கின்றன என்று சொல்வார்கள். நாம் அப்படித்தான் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திற்கு நாம் அனுப்பப்பட்டிருப்பது மற்றவர்களுக்கு சான்று பகரும் சமூகமாக இருக்க வேண்டும், தாவத்துடைய சமூகமாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நன்மையே தீமையை தடுக்கின்ற சமூகமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் சிறந்த சமூகம், இல்லாவிட்டால் கெட்ட சமூகமாக மாறிவிடும். இந்த உலகத்திலே அருமையான சகோதரர்களே, 700 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியிலே 156 கோடி பேர் தான் அண்ணளவாக முஸ்லீம்களாக இருக்கிறார்கள். 5/4 பேர் ஒரு காவிராக இருக்கிறான். உலகத்திலே ரப்பினுடைய சாம்ராஜ்யத்திலே 5/4 பேர் அவனை மறுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். உலகத்திலே எத்தனை கோடி பேர் அகதிகள், எவ்வளவு நயவஞ்சகத்தனம், எவ்வளவு அடாவடித்தனம், எவ்வளவு வறுமை. ஒரு நாளைக்கு 25,000 பேர் பட்டினியாலும் உலகத்திலே இறந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி வறுமை இருக்கிறது, அறிவீனம் இருக்கிறது, அராஜகம் இருக்கிறது, அட்டூழியம் இருக்கிறது, குஃபர் இருக்கிறது, ஷிர்க் இருக்கிறது. இவற்றையெல்லாம் இந்த உலகத்திலிருந்து எடுத்து போட வேண்டும் என்ற உயர்ந்த குறிக்கோளோடு தான் என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா உலகத்துக்கு அனுப்பினான். அதுதான் ஹலீஃபாவினுடைய பொறுப்பு, அதுதான் இபாதத். அவற்றை எந்த அளவு நிறைவேற்றினோம் என்று சிந்திக்க வேண்டும் என்று அடிக்கடி என்னை பார்த்து நாம் கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாள் படுக்கைக்கு போகின்ற பொழுதும் படுக்கையில் அமர்ந்து தௌபா செய்ய வேண்டும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். தௌபா என்றால் என்ன? தௌபா என்றால் என்ன? ஒரு ஜனாசாவை வைத்துக் கொண்டு கேட்பார்கள், இந்த ஜனாசா உங்களுக்கு ஏதாவது கடன் தர இருக்கிறதா, சொத்து தர இருக்கிறதா, சுகம் தர இருக்கிறதா, பணம் தர இருக்கிறதா என்று ஜனாசாவை தொழுவித்து விட்டு கேட்பார்கள். இந்த உறவினர்களிடத்திலே சென்று கேளுங்கள், அவர்கள் உங்களுக்கு தருவார்கள் என்று கேட்பார்கள். வழக்கமாக அந்த அணுகுமுறையை நாங்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும், முக்கியமான ஒரு கேள்வியை நாங்கள் கேட்க மறக்கிறோம். இந்த மனிதன் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடன்களை எல்லாம் நிறைவேற்றி இருக்கின்றானா என்று கேட்க வேண்டும். தனி மனிதர்களுக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமைகளை நிறைவேற்றினானா என்று கேட்கிறோம். ஆனால் சமுதாயத்துக்கு நிறைவேற்ற வேண்டிய கடமை, அவன் ஒரு நிறுவனத்தின் தலைவர், அவர் இஸ்லாமிய இயக்கத்திலே ஊழியர், ஒரு அமைச்சர், ஒரு பிரதி அமைச்சர், ஒரு இயக்கத்தின் பொறுப்புதாரி, ஒரு வீட்டின் தலைவர், இப்படியெல்லாம் பல பொறுப்புகளை அவர் வகித்திருக்கலாம். ஒரு பள்ளி வாயிலின் நிர்வாகி, இவர் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய பல பொறுப்புகளை எல்லாம் சுமந்திருந்தவர் அல்லவா, இவர் அவற்றையெல்லாம் நிர்வகித்து சரியாகத்தான் செய்திருக்கிறாரா என்று அங்கு வந்திருக்கின்ற அனைவரிடத்திலும் கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்ல வேண்டும், ஆம் நிறைவேற்றியிருக்கிறார், அவருடைய பொறுப்புகளை எல்லாம் சரியாக நிறைவேற்றிவிட்டுத்தான் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். ஹஜ்ஜத்தின் வதாவிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஹல் பல்லஹ்து, நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேனா என்று கேட்கிறார்களே, அந்த கேள்விதான் அது. கடைசி ஹஜ்ஜத்தின் வதாவிலே நான் செய்ய வேண்டிய பொறுப்பை நிறைவேற்றி விட்டேனா, ஆம் யா ரசூலல்லாஹ் என்று சகல சஹாபாக்களும் ஒருமித்த குரலிலே சொல்கிறார்களே. ஒரு மனிதன் தனி மனிதர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்கத்தான் வேண்டும், கொடுக்க வேண்டிய காணிகளை திருப்பி கொடுக்கத்தான் வேண்டும், அவன் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றினாயா என்ற கேள்விகள் கட்டாயம் கேட்கப்பட வேண்டியிருக்கிறேன் சகோதரர்களே. எனவே யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய கடமைகளை சீரும் சிறப்புமாக நிறைவேற்றியவர்களுடைய கூட்டத்திலேயும் அனைவரையும் ஆக்குவாயாக, லட்சியத்தை சரியாக விளங்கிக் கொண்டவர்களுடைய கூட்டத்திலேயும் அனைவரையும் ஆக்குவாயாக. மௌத்தாகின்ற சந்தர்ப்பத்திலே சந்தோஷமாக மிகவும் களிப்போடு உன்னை திருப்தி திருப்தியவர்களாக எங்களுடைய உயிர்களை நீ பறிப்பாயாக. இதுவரைக்கும் தெரிந்தும் தெரியாமலும் செய்துவிட்ட சின்ன பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னிப்பாயாக. சர்வதேச ரீதியாகவும் தேசிய ரீதியாகவும் முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய சவால்களையும் சூழ்ச்சிகளையும் யா அல்லாஹ் நீ தவிடுபடி ஆக்கி விடுவாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே களிமாவோடு மௌத்தாகக்கூடிய உயர்தரமான பாக்கியத்தை எங்களுக்கு நசீவாக்குவாயாக. நாளை மறுநிலையிலே உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்துருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். For more lectures visit slhub.com.